முதற்குந்தர குந்த பர்ஜன்ய பாவனோ நில அமிர்தாம்சோ அமிர்த வபு சர்வஜ்ஞ சர்வதோமுக. 100வது ஸ்லோகம். விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் பீஷ்மாச்சாரியனால அனுகிரகிக்கப்பட்டது. தர்மராஜா யுத்தமெல்லாம் முடித்த பிறகு பட்டாபிஷிக்தனான பிறகும் சர்வ சாம்ராஜ்யமும் கிடைச்ச பிறகும் அவருக்கு மனசு நிம்மதி இல்லை. நம்மளை பத்தி என்ன சொல்லணும் பாருங்க, எல்லாம் ஜெயிச்சாச்சு, சாம்ராஜ்யம் முழுக்க அவருக்கு வந்தாச்சு, தங்கு தடங்கள் இல்லாத பூமண்டலம் முழுக்க அவருது, இருந்தாலும் மனசுக்கு நிம்மதி இல்லை, ரொம்ப கவலைப்பட்டார். பகவான் இடத்துல போய் கேட்கும் பொழுது பகவான் சொல்றார், நான் உங்க ஒரு பக்தன் இடத்துல அழைச்சின்னு போறேன். அவர் சொல்ற வார்த்தைக்கு மதிப்பு பகவானை விட பகவத் பக்தாளுக்கு அந்த வார்த்தையில கௌரவம். ஏன்னா சர்வதா சர்வகாலம் பகவான் நாமஸ்மரணமே பண்ணிட்டு இருக்கா, உள்ள ஜபத் ரீதியாகவே ஜபமே பண்ணிட்டு இருக்கா. அப்படிப்பட்டதான அவளுடைய சொல்லுல ஒரு சக்தி உண்டு, அது நிச்சயமாக உன்னுடைய மனத்தினுடைய தாபத்தை ஆத்தியாத்மிகம் ஆதி பௌத்திகம் ஆதி தெய்வீகம் என கூடியதான் எல்லா விதமான தாபங்களையும் போக்கும் அப்படின்னு சொல்லி தர்மராஜாவை அழைச்சின்னு போகும் பொழுது அத்தனை விதமான தர்மங்களையும் சொல்றார். வேதோக்த தர்மங்கள், ஸ்ரீ தர்மங்கள், வர்ணாசிரம தர்மங்கள், இப்படி எல்லா தர்மங்களையும் சொல்லி முடித்த பிறகு பகவான் தர்மராஜா ஒரு கேள்வி கேட்கிறார், கிமேகம் தெய்வதம். அப்பொழுது தான் அவரால் தாங்க முடியல பீஷ்மாச்சாரியர், என்ன எனக்காக நான் அந்த பகவானுடைய ரூபத்தை பார்த்து இந்த சக்கராயுதத்தோட என்ன கொல்ல வந்ததான ஸ்வரூபத்தை பார்த்து நினைத்து இப்படிப்பட்டதான ஸ்வரூபம் மரண சந்தர்ப்பத்தில் எனக்கு கிடைக்குமா, தர்சனம் கிடைக்குமான்னு நான் ஏங்கிட்டு இருந்தேன். நீ ஒரு நாள் ஒரு க்ஷணம் என்னப்பா, ஒரு மாசமா அதே தர்சனம் கொடுத்துருக்கார் பகவான், நின்றுண்டே இருக்காராம். எத்தனை கர்மங்களும் சொல்லும் பொழுது சக்கராயுதத்தோட பீஷ்மாச்சாரியருக்கு தர்சனம் பண்ற கடைசியில் இந்த கேள்வி கேட்டதுமே அதை மனசுல உருகி அவருடைய நாமாக்களை சொன்னதான திவ்யமான ஒரு சரித்திரம். அத பக்தனுக்கு பாவனா அனிலாங்கிற வரைக்கும் பார்த்தோம். பகவான் பாவனர், எல்லாவரையும் தூய்மையாக்கிறவர். நம்ம பாபங்கள்லாம் அவரை நினைத்த மாத்திரத்தினாலே ஓடியே போயிடும். பாபங்கள் போக்குவதற்கு வேறொரு உபாயம் இல்லை, தெரியாம பாபம் பண்றோம். இது புண்ணியம் இது பாபம்னு தெரியாம எத்தனையோ பாபங்கள் பண்றோம். மனுஷனுடைய வாழ்க்கையில பாபம் பண்ணாமல் அவரால் இருக்க முடியல. கண்டனி பேஷணி சொல்லி உதகும் வீச மார்ஜனி, காய்கறியே வெட்டுறேன், அதுக்குள்ள பூச்சியெல்லாம் இருக்கும். அதே போலயே கீரைய அப்படியே கொதிக்கிற ஜலத்துல விடுறேன், அதுக்கு பின்னால் இருக்கிற முட்டைகள்லாம் அப்படியே நாட்டு மாறுதல். நமக்கு தெரியாது இவைகள்ல கட்டைகளை நெருப்பில் வைக்கிறேன் பழைய நாளில், அதுக்குள்ள பூச்சிகள்லாம் இருக்கும் தெரியாது. உதகும்பி ஜலத்தை கொதிக்க வைக்கிறேன், அதுக்குள்ள எத்தனையோ பிராணிகள் இருக்கும், எத்தனையோ பிராணம் இருக்கும். வீட்டை பெருக்கிறேன், எறும்புகள்லாம் சின்ன சின்ன எறும்பு இருக்கும், அதெல்லாம் காலில் மிதிக்கப்பட்ட பிராணம் விட்டுரும். இப்படிப்பட்டதான பாபங்கள் அவைகள்லாம் நமக்கு தெரியாது, எத்தனை பண்ணினோம் எத்தனை பண்ண போறோம்னு தெரியாது. எந்த பிராணிக்கும் ஹிம்சை பண்ணப்படாதுன்னு சாஸ்திரம் சொல்றது, ஆனா நமக்கு தெரியாமலேயே இத்தனையும் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு சில பாபங்கள் நாம் பண்ணின பாபங்கள் இதன்னாத் குருதே பாபம் ததன்னாத் பிரதிமுச்சதே, எதிராத்திரியா குருதே பாபம் தத்ராத்திரியா பிரதிமுச்சதே அப்படின்னு பகல்ல படுற பாபங்கள் எல்லாம் போறது, ராத்திரி படுற பாபங்கள் எல்லாம் போறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இது தெரியாம எத்தனையோ பாபங்கள் நம்ம பண்ணிட்டே இருக்கோம். அத்தனை பாபங்களுக்கும் போறதுக்கு வழி என்ன, பகவான் நாமஸ்மரணம். நாமஸ்மரணா தன்யோபாயம் நகி பசியாமோ பவ ஜலசம், பார்க்கறதுக்கு இது ஒண்ணுத்தான் வழி. ராமஹரே கிருஷ்ணஹரே அப்படின்னு இந்த பகவன் நாமாவை எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்கணும். இதுதான் பாப நிவர்த்தி உபாயம், மன சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான உபாயம், மனசாந்தியை கொடுக்கக்கூடியதான உபாயம். அப்படி எல்லோருடைய மனசையும் தூய்மையாக்கிறவர் பகவான். ஆகையால் தான் அவருக்கு பாவனகான்னு பேர். அவரை நினைத்த மாத்திரத்தினால லோகான் புனாதி இது பாவனா. உலகத்தில் இருக்கிற சகல பிராணிகளுடைய துன்பங்களை எல்லாம் நீக்கி விடுறார், அவருடைய பாபங்களை எல்லாம் அழிக்கிறார். ஆகையால் அவருக்கு பாவனகான்னு பேர். அதோடு மட்டுமல்ல அவருக்கு அனிலஹா அப்படின்னு பேர். அனிலஹான காத்து வடிவமா இருக்கார். அனிலஹான காத்துன்னு அர்த்தம். காத்து ஸ்வரூபமாக இருந்த கொண்டு ஜனங்களுக்கு சகாயம் பண்ணிட்டே இருக்க. அந்த காத்து இல்லாத போனா நம்ம வாழ்க்கையில என்ன ஆயிடும்னு கொஞ்சம் பாருங்க. ஒரு 10 நிமிஷம் காத்து இல்லைன்னா மூச்சு தட்ட ஆரம்பிக்குமோ, உயிரோடு இருக்க முடியுமா? முடியும். ஆகையால் காத்து ஸ்வரூபமா இருந்து கொண்டு எல்லா இடத்திலையும் பரவி வியாபிச்சு எல்லோருக்கும் க்ஷேமத்தை கொடுத்து கொண்டிருக்கார். ஆகையால் அவருக்கு அனிலஹான்னு பேர். அது இல்லாம இலதி பிரேரணம் கரோதி இது இலஹா தத்ரஹிதத்வா அனிலஹா. இலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எல்லாரையும் தூண்டி கொண்டிருப்பார் அப்படின்னு. இதை பண்ணுங்கோ அது பண்ணுங்கோன்னு தூண்டிட்டு இருக்க. அப்படி தூண்டிண்டே இருந்தா தான் நம்ம பண்ணுவோம் வேலையை. வெறுமனா இருந்தா பண்ண மாட்டோம். மனுஷனுடைய சுபாவம் என்னன்னா வெறுமன உட்கார்ந்துட்டு இருப்பான், ஒரு காரியமும் பண்ணாம. அவனுடைய மனசு அப்படி லேசியா இருக்கிறது அவனோட கூட பிறந்ததான ஒரு தோஷம். மனுஷாளுக்கு இந்த சேம்பேறித்தனம் இருக்கு பத்தியில, அத அவனோடையே பிறந்ததான ஒரு சுரூபம். அப்படிப்பட்டதான அதை தாண்டி வரணுமையானால் உள்ள இருந்து தூண்டணும், இதை பண்ணு இதை பண்ணுன்னு. அப்படி தூண்டக்கூடிய ஸ்வரூபத்துக்கு இளன்னு பேரு. ஆனா பகவான் தூண்டுறது இல்லையா, அதனால அவருக்கு அணிலகான பேர். பகவான் தூண்டலைன்னு நம்ம காரியங்கள்லாம் நாம எப்படி சார் பண்ணுவோம் அப்படின்னு சந்தேகம் இருந்து. அது இல்ல, சாட்சி மாத்திரமா அங்க இருக்கார் அவர். அவர் சாட்சி மாத்திரமா இருக்கும் பொழுது காந்த கல் இருக்கும் பொழுது இரும்பாலும் எப்படி தானே போய் அதுல ஒட்டிக்கிறதோ, அதே மாதிரி அவர் இருக்கும் பொழுது நாம் தன் காரியத்தை தான் பண்ணிட்டே இருக்கோம். உத்தியோகத்துல போகும் பொழுது பெரிய அதிகாரி இருந்தாரையானால் நாம் அப்படியே கிளம்பி வரதில்லை பாருங்க. ஏன்? அவர் ஏதாவது சொல்வாரோன்னு ஒரு பயம். ஒன்னும் தலையெடுக்க மாட்டார், இருந்தாலும் ஒரு பயம் இல்லையா? அதே விதமாக அவர் இருக்க, அவருடைய சந்நிதி மாத்திரத்தினாலேயே கண்ணு பார்க்கறது, காது கேட்கறது, மூக்கு வாசிக்கிறது எல்லாமே நடக்கும். அப்படி யாரையும் இதை பண்ணுன்னு தூண்டாமல் எல்லாத்தையும் தான் இருக்கிறதுனாலேயே எல்லா காரியத்தையும் பண்ணிக்கிறார். ஆகையால் அவருக்கு அணிலாருது. அவர் தூண்டி நம்ம ஒரு காரியம் பண்ணினோம்னு வச்சுங்களேன், அப்ப புண்ணிய பாபங்கள்லாம் அவருக்கு போயிடும். பார்த்தீங்களா? அப்ப விவகாரம் என்னன்னா, அவர் புண்ணியத்தோடையும் பாபத்தோடையும் சம்பந்தம் இல்லை. தீபம் மாதிரி இங்க தீபம் போட்டிருக்க, இது விஸ்வதாசனமும் படிக்கலாம், பகவத்கீதையும் படிக்கலாம், இல்ல சீட்டாடவும் ஆடலாம். நான் சாஸ்திரம் படிக்கிறதுக்காக தான் லைட் போட்டேன், வேற காரியம் பண்ணினா ஆஃப் ஆயிடுவேன்னு சொல்றதோ. அதே விதமாக பகவான் என்ன பண்ணிட்டு இருக்கார், உங்களுக்கு 100 வயசு கொடுத்துருக்கார். இந்த 100 வயசு பரியந்தும் உங்களுக்கு வேண்டியதான எல்லாத்தையும் நான் பண்றேன் அப்படிங்கிறது. நீங்க என்ன பண்றேன் என்ன ஏதுங்கிறது கவனிச்சுக்க மாட்டேன், ஆனா நீங்க எதை பண்ணினாலும் நான் சகாயம் பண்ணி கொண்டே இருப்பேன். ஆனா எல்லாம் ஆன பிறகு, 100 வயசும் ஆன பிறகு, ஒரு நாளைக்கு எல்லாம் முடிஞ்சாச்சுங்கிற சந்தர்ப்பத்தில் என்னென்ன பண்ணேனோ அதுக்கு தக்கவாறு புண்ணிய பாபங்களுடைய பலம் உங்களுக்கு வந்துச்சு. நடுவில் நான் ஒன்னு உங்களை ஹிம்சப்படுத்த மாட்டேன் அப்படின்னு எதோடையும் தொடாம இருக்க. ஆகையால் அவருக்கு என்ன பேரு? அனிலா. இலகா பிரேரணம் கரோ தீதி இல தீதி இலகா தத்ரஹிதத்வாத் அனிலஹா நகர்த்ருத்வம் நகர்மாணி லோகஸ்ய ஸ்ருஜதி பிரபு அப்படின்னு பகவத்கீதையில சொல்லியிருக்கு. அதே போலயே இலதி ஸ்வபிதி இது அக்ஞஹா இலஹா. இலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? தூங்குறவன், அக்ஞன், ஒண்ணும் தெரியாதவன். தத் விபரீதா, பகவான் அந்த தூக்கம்ங்கிறது கிடையாது. ஆனா பகவான நீங்க பார்த்தேன்னா ஆனந்தமா தூங்கிட்டு இருக்கா போலத்தான் காட்டுறது. ஸ்ரீரங்கத்துல போய் பார்த்தேன்ல என்ன பகவானு, அவர் கண்ணை மூழ்கிட்டு ஆனந்தமா தூங்கிட்டு இருக்காருங்கிறத தோன்றது. ஆனா அவரை சொல்லும் பொழுது சாஸ்திரங்கள் ஜெகதி ரக்ஷணே ஜாகரூகா, உலகத்துல இருக்கக்கூடியதான அத்தனை பேரையும் காப்பாத்துறதுக்காக டீப்பா திங்க் பண்ணிட்டு இருக்கா. யாராவது என்ன நினைக்கிறா அவளுக்கு நம்ம என்ன பண்ணணும், எப்படி அவளை சம்சார சமுதிரத்தை தாண்டி வைக்கணும் அப்படின்னா அவருடைய கவலை. ஒரு தடவாவது நீங்க அவரை பார்த்தீங்கன்னா போறோம், அவர் உங்களுக்கு சகல க்ஷேமத்தையும் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கார். நம்ம சரீரத்துக்குள்ள இரண்டு பட்சிகள் இருக்கான், துவாச பர்ணா சயுஜாச காயாச மானம் ரிஷம் பரிஷஸ்வஜாதே, ரெண்டு பட்சிகள் இருக்கு. அதுல ஒண்ணு ஜீவன்கிற ஒரு பட்சி, இன்னொன்னு பரமாத்மான ஒரு பட்சி. இந்த ஜீவன்கிற ஒரு பட்சி என்ன பண்றதா, கீழையும் மேலையும் பறந்து ஒவ்வொரு கிளையிலையும் இருக்கக்கூடியதான பதார்த்தங்கள்லயும் சாப்பிட்டு கொண்டே இருக்க, அது சுக்ருதம், நான் எதை எதை பண்ணினோ எல்லாத்தையும் விடப்படாது அப்படின்னு சாப்பிட்டு இருக்கு. இதுதான் உபனிஷத்துல சொல்லும் பொழுது ரதம் பிபந்தவோ சுக்ருதோகே அப்படின்னு, சுக்ருதஸ்ய தான் பண்ணினதான கர்மாக்கள், நன்றாக பண்ணினதான கர்மாக்களுடைய பலத்தை அவர் அனுபவிச்சுட்டு இருக்கார் அப்படின்னு. இப்படி இந்த ஒரு பட்சி மேலையும் கீழையும் ஒவ்வொரு கலையிலையும் போய் சில தோற்பா இருக்கிற பொருள்களையும் கசக்கரை பொருள்களையும் புளிப்பா இருக்கிற பதார்த்தங்களையும் பழுத்ததான பழத்தையும் ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டே இருக்கிறது பாட்டுக்கு. ஆனா இன்னொரு பட்சி இருக்கு பார்த்தல, அதுவும் அங்கே தான் இருக்கு, ஆனா அது இருக்கிற இடத்துல தான் இருக்கு, இங்கே இங்கேயும் அசையல. இந்த பட்சி மாதிரி அசைகிறது இல்ல, அது என்ன பண்றது, வேடிக்கை பார்த்துட்டு என்னென்ன சாப்பிடக்க, இவர் சாப்பிடறதுனால அவருக்கு சந்தோஷமும் இல்லை அவருக்கு துன்பமும் இல்லை. ஐயோ கசக்கரை பழத்தை சாப்பிடுறதுன்னு கவலைப்படலை, திதிப்பான பழத்தை சாப்பிட போறதுன்னு அவர் சந்தோஷப்படுறதில்லை, பேருமே வேடிக்கை பார்த்துட்டே இருக்க. அப்ப அந்த பட்சி இருந்து என்னதான் பிரயோஜனம் கேட்கறீங்கள, நமக்கு பிரயோஜனம் இல்லை, அந்த இன்னொரு பட்சிக்கு பிரயோஜனம் உண்டு. யதா பஸ்யம் பஸ்யதே ருக்மவர்ணம் கர்த்தாரவீதம் புருஷம் பிரம்ம யோனிம் கதா வித்வான் நாமரூபா விமுக்த பராஸ்பரம் புருஷம் உபைதி நிவ்யம். எப்பொழுது இந்த ரெண்டாவது பட்சிய ருக்மவர்ணம் ஸ்வபிரகாசமா இருக்கக்கூடியதான அந்த பட்சியை இந்த பட்சி திரும்பி பார்க்கறதோ, இதுக்கு பழநெல்லையிலிருந்து சாப்பிட்டே இருக்கு, இதையும் அதையும் துன்பங்களை அது இதுன்னு சாப்பிட்டு இருக்கு, எத்தனை வயசாச்சுன்னு தெரிய, என்னைக்காவது ஒரு நாள் அப்படி திரும்பி பார்த்துருக்க. அந்த ரெண்டாவது பட்சிய பார்த்ததோ இல்லையோ என்ன ஆச்சுன்னு, இருக்கிற புண்ணியங்கள் பாபங்கள் எல்லாமே போயிடுது, அதுக்கப்புறம் அந்த பரமாத்மாவே ஆகிவிட்டார் அப்படிங்கிறது. அதே போலயே இந்த தூக்கத்துல நாம் பரமாத்மா கிட்ட ஒன்னா போயிட்டோம், அதனால்தான் ஆனந்தமா தூங்குறோம். தூங்கும் பொழுது நமக்கு ஒரு துன்பமும் தெரியல, பத்தல துன்பம் இல்லை, ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கோம், அந்த ஆத்மஸ்வரூபானந்தத்தை நாம் அனுபவித்துக் கொண்டே இருக்கோம். ஏன்னா அங்கே ஆனந்தம் வர்றதுக்கு வேற சாமக்கிரி இல்லை, அதுக்கு வேண்டிய பாரபர்னேலியா இல்லை. முழிச்சுட்டு இருக்கிறப்ப நமக்கு ஒரு ஆனந்தம் வேணும்னா ஏதாவது அழகான பதார்த்தத்தை சாப்பிடணும், ருச்சிகரமான நமக்கு இஷ்டமான பொருளை சாப்பிடணும், நல்ல ஆடைகளை அணியணும், யாராவது நம்மளை போய் ஸ்தோத்திரம் பண்ணணும், நல்ல வாசனை இருக்கணும், ஏசி ரூம் இருக்கணும், இப்படிலாம் இருந்தா ஒரு ஆனந்தம்னு சொல்லிக்கிறான். ஆனா தூக்கத்துல என்ன இருக்கு பாருங்க, ஒண்ணுமே இல்லை, இருந்தாலும் நிம்மதி அபாடா அப்படின்னு எழுதுக்கிறானே, அந்த ஆனந்தம் எங்க இருந்து வந்தது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஆனா நமக்குள்ள இருக்கிற ஆனந்தம், அங்கே ஆனந்தத்தை தரக்கூடியதான பொருள்கள் எதுவும் இல்லாத போயினும் ஒவ்வொரு மனிதனும் ஏழையா இருக்கட்டும் வயதானவராக இருக்கட்டும் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் நிம்மதியை அனுபவிக்கிறான், அதுதான் ஆத்மானந்தம். நம்ம ஆத்மா ஆனந்த வடிவமா இருக்குங்கிறதுக்கு இதுதான் அடையாளம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த ஆனந்தம் இருக்கு பத்தல, அது தூங்குற காலத்துல என்ன ஆச்சுனர், எதையும் அறிகிறவர், அதனால அவருக்கு இளன்னு பேர். ஆனா இவர் எப்படி இருக்காருனர், ஒண்ணும் தெரியாம தூங்கறது வேற, இவர் எப்பொழுதும் அறிந்து கொண்டே இருக்கார், இவருக்கு அணிலன்னு பேர். இளன்ன தூங்குறவர், ஒண்ணும் அறியாமல் இருக்கிறவர், அணிலன்னா என்ன அர்த்தம், தூங்காதவர். இந்த மனுஷனுக்கும் பகவானுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நமக்கு ஜாகிரத சுவப்னம் சுசுப்தி என்ற மூன்று நிலைகள் இருக்கு. ஒரு தூக்கமே பர்மனண்டா வேணும்னு கேட்க முடியாது, நம்ம கொஞ்ச நேரம் ஆனா தானா முழிச்சுப்போம், யாரும் எழுப்ப வேண்டாம், ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அப்படின்னா முழிப்பு வந்துடுறது. சின்ன வயசுல இருக்கும் பொழுது எட்டு மணி நேரம் வரைக்கும் அன்டிஸ்டர்பா தூங்கிட்டே இருப்போம், வயசா ரெண்டு மூணு மணி நேரம் ஆனப்பறம் யாரும் தட்டி எழுப்பினா மாதிரி எழுந்துக்கிறோம். அதுக்கப்புறம் அரை மணி நேரம் தூக்கமா மொழிப்பா ஒரு மண்ணும் தெரியல, அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. மறுபடியும் தூங்கி போறோம், மறுபடியும் கொஞ்ச நேரம் எழுந்துக்கிறான். இது என்ன, இவன் கையில இல்ல, தூங்கணும்னு படுத்துட்டா தூக்கம் வர மாட்டேங்கிறது, தூங்கப்படாதுன்னு முழிச்சுட்டு இருக்கணும்னு டீ சாப்பிட்டா தூக்கம் வர்றது, என்ன பண்றது? இது மனுஷனுடைய ஒரு இயல்பா இருக்கு. ஆனா அந்த ஒரு நிலையும் இல்லாதவர் பரமாத்மா, அவருக்கு ஜாக்கிரத்தோ சுவப்னமோ சுசுப்தியோ எல்லாம் ஒரே மாதிரி தான். இந்த மூன்று பாகுபாடுகள் இல்லாமல் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கார் பார்த்தீங்களா. அதனால அவருக்கு நித்திய ஞான ஸ்வரூப பருவா. அதனாலதான் நம்ம என்ன சொல்லிருக்கோம், நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வபாவம், நித்தியம் சுத்தம், நித்தியம் அறிந்தவர். நித்தியம்னா டெய்லின்னு அர்த்தம் இல்ல, ஆல்வேஸ் அர்த்தம். எப்பொழுதும் அவதி அவருக்கு உண்டு. நமக்கு தூக்கத்துல அறிவே கிடையாது, மூச்சுன்றது அறிவு இருக்குன்னு நினைக்கிறோம், அந்த அறிவு வேற விதமா இருக்கு, என்ன பண்றது? இது இவருடைய சொரூபம். பகவானுக்கு எப்பொழுதும் அந்த அறிவு சாஸ்திரமா இருக்கு, எப்பொழுதும் அவர் சுத்தமா இருக்கார். நம்ம ஸ்நானம் பண்ணினாதான் சுத்தம்னு நினைக்கிறோம் இல்லையா, அவருக்கு அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதே போல இல்லை, நமக்கு எப்ப பார்த்தாலும் மனசுல அது பண்ணணுமே இது பண்ணணுமே அதாகலையே இதாகலையே ஏதோ ஒரு கவலை இருந்துட்டே இருக்குது. யாரா இருந்தாலும் சரி, அவாவாடுக்கு தகுந்த மாதிரி அவாவாட கவலை, அதோட மட்டுமல்ல இல்லாத கவலையை சேர்த்து வச்சுக்கிறான். அவன் என்ன பண்றது, கிரிக்கெட்ல நம்ம நாடு ஜெயிக்கலையேன்னு ஒரு கவலை, அதை பத்தி ஒரு அரை மணி நேரம் அவுட், இவனை செலக்ட் பண்ணிருக்க கூடாது, அவனை செலக்ட் பண்ணிக்கூடாது, இவன் தப்பு பண்றான், எத்தோ ஒன்று பேசிட்டு அவன் தான் தோத்து போயிட்டானோ இல்லையோ, நீர் அதுக்கு மேல என் கவலை பண்றேன், போனதுதான் போயிட்டு ஏதோ பார்த்து சரி போறோம், விளையாட்டு தானே, ஒருத்தன் ஜெயிக்கணும் ஒருத்தன் தோத்து போகணும், எப்பொழுதுமே நீங்களே ஜெயிக்கணும்னு 95 வயசானாலும் இந்த புத்தி போக மாட்டேங்குது. அது ஏதோ ஒரு கவலை மனுஷனுக்கு இருந்துட்டே இருக்கணும், அவனுடைய சுபாவம் அது. அப்படி கவலையே இல்லாம எப்பொழுதும் ஆனந்த வடிவமா இருக்கிறவர் யாரு, அனிலா. அதனால அவருடைய சொரூபம் நித்திய பிரபுத்த ஸ்வரூபத்வா, ஏன்னா பிம்ப சைத்தன்யமா இருக்கிறதுனால அவருக்கு அனிலஹான்னு பேர். முதல்ல அனிலஹாங்கிறது யாரையும் தூண்டாமல் இருக்கிறார், ஆகையால் அனிலஹான்னு பேரு. ரெண்டாவது அர்த்தமானது எப்பொழுதும் நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வபாவமா இருக்கார், ஆகையால் அனிலஹான்னு பேரு. மூணாவது என்னன்னு, நிலத்தேகே ககனார்த்தத்வா, நில தாத்துவுக்கு என்னன்னு டிஃபிகல்ட்னு ஒரு அர்த்தம், ரொம்ப கஷ்டம், அதனால அவருக்கு நிலன்னு பேர். கப்ரத்யத்வா ரூபம், நிலாங்கிற தாதுவுக்கு மேல கப்ரத்யம் போட்டு நிலஹா அப்படின்னு ஆச்சு. கப்ரத்யத்துல காப்பு எடுத்து ஆ தான் இருக்கு, நில் அப்படிங்கிறது மேல ஆ போட்டா நில நிலஹா அப்படின்னு ஆச்சு. அதுக்கு அகஹனஹா, பகவான் அவ்வளவு கஷ்டம் இல்லை சார் அவரை பார்க்கறது, ரொம்ப சுலபம். அவரை பார்க்கறதுக்கு நமக்கு வேண்டியது என்னன்னு, வெறும் பக்தி தான், வேற ஒண்ணும் கிடையாது. சில இடத்துல சிலது பார்க்கணும்னா டிக்கெட் வாங்கணும், சர்க்கஸுக்கு போகணும்னா டிக்கெட் வாங்கணும், சினிமாவுக்கு போகணும்னா டிக்கெட் வாங்கணும், வெறுமனை ஏற அனுப்புறாளா, கிரிக்கெட் ஸ்டேட்ல கிரிக்கெட்டை பார்க்க போகணும்னா டிக்கெட் வாங்கணும். இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் காசு வேணுங்கிறான். ஆனா பகவானை பார்க்கறதுக்கு காசு வேண்டாம், நீங்க என்ன பண்ணணும் தெரியுமோ, நான் மனசை திறந்து வச்சுக்கணும், பகவான் இடத்துல ஒரு பக்தியை செலுத்தணும். அது இருந்தா போறோம், எதையும் எதிர்பார்க்கல. நீங்க இவ்வளவு உற்சவமா அது பண்ணணும் இது பண்ணணும், ஊர்ல இருக்கக்கூடிய இதான எல்லா பழங்களும் கொண்டு வந்து பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணணும், நல்ல புட்பங்கள்லாம் கொடுக்கணும், அதெல்லாம் உங்க திருப்திக்காக நீங்க பண்ணிடுறது. பகவான் எதையும் எதிர்பார்க்கல, பத்திரம் புட்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகதம் அஸ்னாமி பிரயதாத்மனா, பக்தியோட எதை செலுத்தினாலும் போறோம், எந்த பழமாவது சரி எந்த இலையை சொல்லுங்க துளசி கிடைக்கிறது, அதனால ஆகையால் அவரை அடையிறதுங்கிறது ரொம்ப சுலபம், காசெலவே இல்லாம அனுபவிக்கிறான். சார் சொன்னார், காசெலவே இல்லாம இப்ப இருக்க முடியாதே சார், புஷ்பம் வேணும்னாலும் செலவாருது, பழம் வேணும்னாலும் செலவாருது, என்ன பண்றது அப்படின்னு கேக்கு. எது இருக்கோ அதனால போடுங்க, வெறும் புல்லு போறோம், அர்க்க துரோணம் பிரபதி குதுமை ரச்சனம் தேவி தேயம், எருக்கம் புஷ்பம் வரும், துரோண புஷ்பம் வரும். அதே போலயே எந்த தும்பப்பூ, அது யாராவது எடுத்து கட்டிப்பட அது மாலையை போட்டுக்கிறதுக்கு முடியுமா? ஆனா என்ன, அந்த புஷ்பத்தை கொடுத்தாலும் பரமேஸ்வரனுக்கு அவ்வளவு பிரீத்தியம். பில்வ மரம் ஒரு பில்வத்தை எடுத்து அவர் தலையில வச்சு அவருக்கு ஜலத்தை ஏகஞ்ச பில்வம் சலிலம் கிஞ்சிது சமர்ப்பிதம் சங்கரமூர்த்தினி பக்தியா, வேற ஒண்ணு வேண்டாம். ஒரு பில்வ ஜலம் மூணு இதழ இருக்கிற பில்வ ஜலத்தை பரமேஸ்வரன் வச்சு ஒரு உத்தரணி ஜலத்தை போட்டு பக்தியோட உத்தரணி ஜலத்தை போட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணேன்னா வம்ச கோட்டியா சிவலோகமேறி, அவனுக்கு கோடி வம்சங்கள் அவனோட சேர்ந்து அத்தனை பேரும் சிவலோகத்துக்கு போறாளா? அது என்ன பண்ணும், பக்தியா பகவானுக்கு சாப்பிடனா போறோம். அது வேணும் இது வேணும்னு கேட்கல, சக்கர பொங்கலா வேணும் அம்பாளுக்கு, வடையா வைக்கணும் உமுக்கு தான் வேணும், அதுக்காக அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு இருக்கு. வெள்ளிக்கிழமைனா எங்க அதில் சக்கர பொங்கல் வடை நிறைய நெய் பெய்து அவ்வளோ அப்படின்னா போயிட்டு இருக்கோம். யாரையாவது ஒரு நாள் எனக்கு கொஞ்சம் சக்கரமங்கல் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாள் அம்பாள். உலகத்தை படைத்தவளுக்கு சக்கரமங்கல் தான் பண்ணிக்கிட்டு தெரியாதோ? ஆனா ஜனங்கள்லாம் என்ன எப்படின்னு ஒரு எண்ணத்தை வச்சுட்டு இருக்கா. ஆகையால் அவைகள்லாம் ஒன்றும் கிடையாது, பரமாத்மா இது எல்லாம் எதிர்பார்க்காம சுலபமாக வரடையலாம். பக்தி பிரியா பக்தி கம்யா பயாபா அப்படின்னு சாஸ்திரம் சொல்றதோ இல்லையோ, அதனால அவருக்கு அநிலன்னு பேர். அதுவா நிலதேகே ககனார்த்தத்வா கர்த்தத்தையாந்த ரூபம், நிலதாதவுக்கு ககனம் டிஃபிகல்ட், அடைவது கஷ்டம் அப்படின்னு அர்த்தம். அககனா அநிலா, அதனால பகவானுக்கு அநிலான ரொம்ப சுலபமானவர். துருவஸ்வாமிக்கு பிரத்யட்சமானவர், காட்டுல இருந்து தபஸ் தான் பண்ணினார், ஒரு நைவேத்தியம் பண்ணல ஒன்றும் பண்ணல. பிரகலாதன் என்ன பண்ணினார், பகவானுக்கு என்ன கொடுத்தார், நாமஸ்மரணத்தை தவிர ஏதாவது பண்ணினாரோ? இல்ல, நாம் என்ன நினைக்கிறோம், நிறைய பூஜை பண்ணணும் ஹோமங்கள்லாம் பண்ணணும் இப்படி எல்லாம் பண்ணினாத்தான் பகவானுக்கு திருப்தி வரும். இது பண்ணுங்க, பண்ண வேண்டாம்னு சொல்ல, ஆனா பகவானுக்கு இதனால மட்டும் திருப்தி இல்லை, அவரை நினைத்தா போறோம், தியானம் பண்ணினா போறோம். சுலபமான உபாயத்தினாலையும் பகவான அடையலாம், ஆனா நமக்கு மனசு நிக்க மாட்டேங்கிறது. ஆகையால் இந்த வழியிலையாவது மனசை நிக்க வைப்போங்கிறதுக்காக இவ எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால அகனா அநிலா பக்தேபியா சுலபா, அநிலா பரிக்கிறாச்சு. இந்த அநிலகாங்கிறதுக்கு மூணு அர்த்தம் பார்த்தோம். அதுக்கு அமிர்தா அம்சோதவோ அப்படின்னு அமிர்தா அம்சா, அவருக்கு என்ன அமிர்தாம்சன்னு பேர், அமிர்தாசக அமிர்தத்தை குடிப்பவர், சுவாத்மானந்தத்தை அனுபவிக்கிறவர். நமக்கு எல்லோருக்கும் சுவாத்மா ஆத்மா ஆனந்த வடிவமா இருக்கு. நாம் எதை ரொம்ப நேசிக்கிறோம்னு யோசனை படிப்பார். எல்லோரும் என்ன நினைப்பா, நாம் இன்னொருத்தரை நேசிக்கிறோம், ஆத்துக்காரையோ இல்லது ஆத்துக்காரியோ குழந்தைகளையோ யாரோ ஒருத்தர் ரொம்ப நேசிக்கிறோம்னு நினைக்கிறோம். ஆனா இதெல்லாம் ஓரளவுக்கு தான், நேசிக்கலேன்னு நான் சொல்லல. ஆனா நம்ம எல்லாத்தையும் விடுறதில்லை அவ்வளவுல. அதே விதமா எல்லோருக்கும் நிறைய நேசிக்கிறது எது, காசு. அந்த காசு வரலைன்னு ஜனங்களுக்கு விரோத பாவனையே வருது பார்த்தீங்களா. ரொம்ப காசானது மனுஷனை மாத்தப்படாது, மனுஷனை ஒரே நிலையில வச்சுக்கணும். அந்த காசானது நமக்கு தாசனா இருக்கணும், நீங்க காசுக்கு தாசனாகப்படாது. ஆனா ஜனங்கள்லாம் அந்த காசை கண்டு மயங்கி விடுற. அந்த காசுல எல்லோருக்கும் பிரீத்தி இருக்கு சார், எவ்வளவு வந்தாலும் பத்திரமா வச்சுக்கிறோம், இதயத்துக்கிட்டதானே பரத்துல வச்சிருக்கான். அப்படி இந்த காசுன்னா அவ்வளவு இஷ்டம் சார் ஜனங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறோம். ரொம்ப நாளைக்கு அப்படித்தான் தோன்றது எல்லோருக்கும். ஆனா என்னைக்காவது வியாதி வந்ததுமே டாக்டர்கிட்ட போறது, அது அவர் வந்து பிரிஸ்கிரிப்ஷன்லாம் அது கொடுத்து இது கொடுத்து, சார் எவ்வளோ காசானாலும் பரவாயில்ல சீக்கிரமாக வியாதி குறையும்படி பண்ணுங்க சார். அவன்கிட்ட பிராதேயமாக காலில் விழுறான். எதுக்கான நான் இருக்கணும், காசு போனாலும் பரவாயில்லை, எவ்வளோ காசாலும் அது அந்த டெஸ்ட் வேணும் பண்ணிவிடுங்கோ, எதுக்குன்னு எனக்கு என்ன வியாதி குறையணும். இப்போ இவனிடத்துல அன்பு இருக்கா காசுனிடத்துல அன்பு இருக்கா? காசு போனாலும் நான் சௌக்கியமாக இருக்கணும் தானே. ஆகையால் ஆத்மா சர்வார்த்த பிரியம், எல்லாத்தை விட ஆத்மா தான் எல்லோருக்கும் நிஜமா பிரியம். எல்லோரும் பாருங்க, நான் சௌக்கியமா இருக்கணுங்கிற எண்ணத்துல தான் இருக்கான். இதெல்லாம் உங்களுக்கு மட்டும் இல்லை, ஒரு எறும்பு இருக்கு, அது வடக்கு போயிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கிற அதனுடைய மூக்கு கிட்ட ஒரு குச்சியை வைங்க. அது என்ன பண்றது, அது தாண்டிதான் போகணும். அது என்ன பண்றது, அப்படியே ரவுண்டா போகுது. இது என்னோட பிரதிமல்லுக்கு நமக்கு வந்திருக்கு, அதை போய் பிராணம் விடுவாது அப்படின்னு ரவுண்டா போகுது. என்ன அர்த்தம், எறும்புல இருந்து ஆரம்பிச்சு எல்லோருக்கும் தான் வாழணும், தான் சௌக்கியமா இருக்கணுங்கிற எண்ணம் தன்னிடத்துலதான் நகமாக பிரீத்தி இருக்கு. அந்த தான் யாரு தெரியுமோன்னா, அந்த தானை நினைக்கலையானால் தான் உங்களை விட்டு போயிடும். தான் போயிடுத்துன்னா என்ன ஆச்சு, குழப்பம் போச்சு. தான் இருக்கும் பொழுது குழம்பு, தானை நீக்கிட்டேன்னா ரசம், ரெண்டும் ஒண்ணுதான். அந்த தான் போகணும், அப்ப என்னாகும், க்ஷேமார்கள். அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் அந்த ஆத்மானந்தம். இதை எல்லோரும் பார்க்கணும். அதை எப்பொழுதுமே சாப்பிட்டுட்டே இருக்கார். அமிர்தாசஹ ஸ்வாத்மாமிரதம் அஸ்நாதி, ஸ்வாத்மாமிரதத்தை தன்னிடத்துல இருக்கக்கூடியதான ஆனந்த வடிவத்தை எப்பொழுதும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். நாம் என்ன பண்றோம், அதை மறந்து உலகத்துல ஆனந்தம் இருக்கான்னு தேடிட்டு இருக்கோம். எங்கே காலம் எழுந்து இங்கே போனா நல்லதா, அங்கே போனா நல்லதா, எதை படித்தா சௌக்கியமா இருக்க முடியும் அப்படிங்கிற தேடி தேடி கடைசியில கடைக்க முடியும். சத்யதாச துணிகி, இந்த பட்சியானது காலுக்கு கயர் கட்டி வச்சுட்டான். அது இங்கேயும் அங்கேயும் பறந்து பறந்து அதுக்கு மேல பறக்க முடியாம என்ன பண்ற தெரியுமோ, திருப்பியும் பந்தனமே உபாசிரயதே, எந்த இடத்துல கட்டி விட்டாரோ அந்த இடத்துக்கே மறுபடியும் வந்து சேர்றது. அப்ப விவகாரம் என்ன, அதே மாதிரிதான் நாமும் காலம் அழுது அல அலன்னு அலையறான், அங்கே போறான் இங்கே போறான், அது பண்றான் இது பண்றான், ஏதாவது சுகம் வருமானு, சுகம் ஒண்ணும் கிடைக்கல. சரி வந்து எந்த இடத்துல இருந்தேன்னா அந்த இடத்துல வந்து படுத்துக்கலாம் சார். உபநிஷத்து சொல்றது சொல்லல, மனுஷனுடைய சரித்திரம் இப்படி இருக்கு, இப்படித்தான் இருக்கு. அப்படி இல்லாமல் தன்னிடத்துல சாஸ்வதமாக ஆனந்தமா இருக்கக்கூடியதான் ஒரு ஸ்வரூபத்தை தான் அனுபவித்துக் கொண்டே இருக்காரு அவங்க அமிர்தாசஹ. அதுக்கப்புறம் அமிர்தத்தை பருகினவர்னு ஒரு அர்த்தம். முதல்ல ஒரு அர்த்தம் என்ன சொன்னேன், தன்னிடத்துல தனக்குள்ள இருக்கக்கூடியதான பிரம்மானந்தத்தை எப்பொழுதும் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார், ஆகையால் அவருக்கு அமிர்தாசன்னு பேர். இன்னொன்னு, அமிர்தத்தை பருகினவர், அதனால் அவருக்கு என்ன பேரு, அமிர்தாசா. அமிர்தத்தை எப்படி பருகினார், தேவதைகளும் அரக்கர்களும் சேர்ந்து அவ பால் சமுத்திரத்தை கடைய ஆரம்பிச்சார், கிரீர சமுத்திரத்தை. எதற்காக, அமிர்தம் வரணுங்கிறதுக்காக. அரக்கர்களுக்கு சக்தி ஜாஸ்தியா இருக்கு, தேவதைகளுக்கு ரொம்ப குறைச்சலா இருக்கு. தேவதைகளும் அப்பப்ப கொஞ்ச நாள் ஆனா பிராண விட்டுருவா போல இருக்கு. ஆனா அங்கே கிடையாது, நம்ம ஊர்ல 100 வருஷம் தான், தேவலோகங்கள்ல பண்ண 10,000-20,000 வருஷம் இருக்கா. ஆனாலும் ஒரு நாளைக்கு போயிட வேண்டியதானே. ஆனா யுத்தம் வந்து அவளுக்கு எல்லாம் பயம், யாராவது பொருள் விடுவாளோ நம்ம பிராணம் போயிடுமோன்னு. அரக்கர்களுக்கு அந்த பயமே இல்லை, ஏன்னா அவளுக்கு சுக்கராச்சாரியர் இருக்கார், பிராண விட்டா மறுபடியும் ஜலத்தை தெளிக்கிறார், தெளிச்சா மறுபடியும் முடிச்சிடும். அது எப்படின்னா, இப்ப வயசான காலத்துல ஜலம் தெரிஞ்சா மறுபடியும் எவரமா எழுந்துக்கிறான். இப்படி ஒரு மந்திரத்தை வைக்கணும், மிருத சஞ்சீவனி இந்த ரிசரக்ஷன் சொல்ற பாருங்க, நம்ம புராணத்திலயே இருக்கு. அது இப்ப மறந்து விட்டோம், அதுக்கு மந்திரம் கூட இருக்கு, அதை யாரும் சித்தி பண்றதில்ல, மந்திரமும் தெரிஞ்சுக்கிறதில்ல, என்னமோ ஏதோ அப்படின்னு போயிட்டு இருக்கு. எல்லாம் நம்ம நாட்டுல இருக்கு, வேதத்துல இருக்கு. அப்படி அந்த மந்திரத்தை சித்தி பண்ணி வச்சுட்டு இருக்கார், ஆகையால் அவர் அந்த மந்திரத்தை ஜலத்தை தெளிச்சாரே, ஆனால் போன உயிர் மறுபடியும் திரும்பி வந்துடுறது, சரீரம் எவரமா போறது. இதை கண்டு அரக்கர்களுக்கு ரொம்ப கர்வம் ஆயிடுச்சு. அப்பப்ப தேவதைகளை வந்து 4 அடி அடிச்சுட்டு கொண்டே இருக்கு. ராட்சசால கண்டாலே பயம் தேவதைகள், நம்ம என்னமோ நினைக்கிறோம், இதை விட அங்க ரொம்ப மோசம் சார். அவன் பாட்டுக்கு வரும், எல்லாரையும் படாதுன்னா அடிச்சு விட்டு போயிட்டான்னா என்ன பண்றது, இப்படின்னு சிரமமா இருந்தது. அதனால அரக்கர்கள் நம்மகிட்ட வராம இருக்கணுங்கிறதுக்காக பகவான் மகாவிஷ்ணுவை பிரார்த்திக்க அவர் கிரீர சமுத்திரத்தை அப்படியே கடைங்கோன்னு சொன்ன, ரொம்ப சிரமப்பட்டு அந்த பர்வத்தத்தை கொண்டு வந்து அதை மத்தாக ஆக்கி பாசுக்கிய அது கயராக கட்டி ஒரு பக்கத்துல தேவதைகள் ஒரு பக்கத்துல அரக்கர்கள் அதை கடைஞ்சு நானா சிரமங்களை அனுபவிச்சு அதை கடைஞ்சா எத்தனையோ பதார்த்தங்கள் வந்திருக்கு, ஐராவதம், காமதேனு, கல்பவுருஷம், ஜெயிஷ்டபத்து, இப்படி பதார்த்தங்கள் நான் வரும்பொழுது நடுவுற ஆலாகலமும் வர்ற அந்த ஆலாகலத்தை பரமேஸ்வரன் வருக, அதற்கு பிறகு அமிர்தம் வந்தது. அமிர்தம் வந்ததுமே இந்த தேவதைகளை உதச்சு அமிர்த பாண்டத்தை எடுத்துட்டு போயிட்டார் ராட்சசர். அப்ப மகாவிஷ்ணு ஒரு அழகான மோகினி ஸ்வரூபமாக சகல பதார்த்தங்களும் எல்லோருடைய மனசையும் கவரக்கூடியதான உருவம், அப்படி பும்சாம் மோகன ரூபாய புண்ணியஸ்லோகாய மங்களம் அப்படின்னு புருஷாலேயே கவரக்கூடியதான ஒரு ஸ்வரூபமாக இங்கே தோணினாரா. தோணியதுமே அத்தனை ராட்சதானே இங்கே வந்ததுமே என்ன சொன்னார், நீங்கள் தானே ஏன் இப்படி கவலைப்படுறேன், அதை ஓடி எடுத்துன்னு போறேன்னா இங்கே சிந்தி உடஞ்சி போயிடுதுன்னா கஷ்டம், நான் உங்களுக்கு எல்லாருக்கும் பரிமாறுறேன்னு சொல்லி லைனாக உட்காரும் போகணும்னு சொல்கிறார். இல்லை கலந்து கலந்து உட்காரப்படாதோ கிடையாது, என்ன பண்ணா ராட்சசாலெல்லாம் ஒரு லைனில் உட்கார்றார், தேவதைகள்லாம் ஒரு லைனில் உட்கார்றார். உட்காரும் பொழுது என்ன பண்ணினான்னா, அவள்கிட்ட ராட்சசாலை முதல்ல தேவதைகளை நான் போட்டுறேன், அப்புறம் உங்களுக்கு நிறைய கொடுத்து விட்றேன், நீங்களே எடுத்துக்கோ அப்படின்னா. சரி, தேவதைகள் ஒவ்வொரு சொட்டாக போட்டு வரலாம். 33 தேவதைகள் வரும்பொழுது கடைசியில் பானை முழுக்க காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இல்லைன்னா மறைஞ்சு போயிட்டார், வாழ்க்கை சண்டை வந்தது, கடைசியில் யார் ஜெயித்தா, தேவதைகள் தான் ஜெயித்தான்னு கதை போடும். ஆனால் இந்த தேவதைகள்லாம் உட்கார்ந்துட்டுருக்காளோ இல்லையோ, அந்த தேவதைகளுக்குள்ள 12 சூரியால் உட்கார்ந்துட்டுருக்கலாம், துவாதசாச்சா மித்ர ரவி கக பூட ஹிரண்யகர்ப மரேதி அத்ர அப்படின்னு இருக்கக்கூடியதான 12 சூரியாலும் அங்கே உட்கார்ந்துருக்கு. அதில் ஆதித்யன்னு ஒரு சூரியனுக்கு பதில் அவர் மகாவிஷ்ணு ஸ்வரூபம். ஸோ துவாதசாதித்ய ரூபமாக தானே அங்கே உட்கார்ந்துண்டு மகாவிஷ்ணு தானே குடிச்சு விட்டார். ஸோ விவகாரம் என்னென்ன, போட்டவரும் தான் தான், பருகினவரும் தான், போக்தா போஜ்யம் போட்டி எல்லாம் அவரே தான். விவகாரம் முழுக்க என்ன ஆயிடுச்சுனர், அவரும் அமிர்தாசர். முதல்ல என்ன சொன்னேன், சுவாத்மானந்தத்தை அனுபவிக்கிறதுனால அமிர்தாசர்னு பேர். இப்போ அமிர்தாசர்னு என்ன அர்த்தம், தேவதை தேவதா வடிவமாக தான் இருந்து கொண்டு தானும் அமிர்தத்தை பருகினார், ஆகியவருக்கு அமிர்தாசர்னு பேர். அதுக்கப்புறம் மதிதம் அமிர்தம் சுரான் பாயித்வா, கடைந்ததான அமிர்தத்தை தேவதைகளை உட்கொண்டும்படி பண்ணி அப்புறம் என்ன பண்ணார், ஸ்வயம் சாஸ்நாதி துவாதசாதித்யாந்தர்கதனாக தான் இருந்து கொண்டு தானும் உட்கொண்டார். அதனால் அது அவருக்கு என்ன பேர், அமிர்தாசா இல்லை, அது ரெண்டாவது அர்த்தமாச்சு. முதல்ல அமிர்தாசான சுவாத்மானந்த ரூபமான அமிர்தத்தை குடித்தவர் ஒன்று, ரெண்டு தேவதைகள்ல சூரியனுக்குள்ள ஒருவராக இருந்து கொண்டு அமிர்த கடைந்து கடைக்கப்பட்டதான அமிர்தத்தை குடித்தவர் ரெண்டாவது. மூணாவது என்னன்னு, அமிர்தா அனஸ்வர பலத்வாத் ஆசா வாஞ்சாஹ அஸ்யா, நமக்கெல்லாம் ஆசை இருக்கு, இந்த ஆசையானது இது வேணும் அது வேணுங்கிற ஆசை. ஆசை இல்லாத வியக்தியை நீங்கள் பார்த்தீங்களோ அதில் வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கும். சில பேர் சிலர்தான் ஆசைப்படுவார், சில பேர் தொட்டதெல்லாம் ஆசைப்படுவார். பார்த்து மனுஷர்களுக்கு ஏதாவது ஃப்ரீயாக கொடுக்குறான்னு சொன்னால் எல்லாத்தையும் வாங்கிப்பார், நமக்கு உபயோகப்படுமா படாத. நம்ம மாற்றில் இருக்கிற பொருள்கள்லாம் பாருங்கள், இருக்கிறதுல ஒரு 60% குப்பை தூக்கி குப்பை போட வேண்டியதான குப்பை தான், இதனால பத்திரமா வச்சுக்கோ. எல்லா பொருளையும் எங்காத்துல மட்டும் இல்லை எல்லாத்துலயும் சாதாரணமாக அப்படியே சேர்ந்து போறது. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு எல்லாத்துலயும் ஆசை இருக்குன்னு தெரியும். அதே போலயே இருந்த பொருளையும் மறுபடியும் வேணும்னு வாங்கிக்கிறோம். என்ன பண்ற, ஒரு அம்மா ஒரு கலர் புடவை கட்டிட்டு இருக்கா, அங்கே போய் இந்த கலர் புடவை இல்லைன்னு நினைச்சா அதே கலர்ல வாங்கி வந்துருக்கு, ஆத்துக்கு வந்து காமிக்கிறேன், இந்த புடவையே இந்த கலரே இல்லையே, நீ கட்டிட்டது என்னன்னு கேட்டேன், என்ன சொல்ல போறேன், அது ஒண்ணும் இல்லை, அது வேணுங்கிற ஒரு ஆசை அவ்வளவுதான். இந்த ஆசை தப்பா ரைட்டா அவாவால் கவனிக்கணுமே தவிர இன்னொருத்தர் சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா நம்மளுக்குமே தோஷம் இருக்கே, மனுஷியால் எல்லோருக்கும் ஏதோ ஒரு விஷயத்துல ஆசை இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா இந்த ஆசைகள்லாம் நாம எதை நினைக்கிறோமோ அது நடக்க மாட்டேங்குது. நிறைய ஆசைகள் நம்ம ஆசைப்படுறோம், அதுக்காக முயற்சி பண்றோம், முயற்சி பண்ணின ஆசைகள்லாம் கிடைக்கிறதோ இல்லை, ஆனால் தானே மனுஷனுக்கு துன்பமே வருது. இவன் நினைச்சதெல்லாம் ஆயிட்டே இருந்தது, ஏன்னா இப்போ ஒரு துன்பமும் இல்லை. ஆனால் விவகாரம் என்னன்னு நினைச்சதெல்லாம் 90% ஆக மாட்டேங்கிறது. சிறிது ஆறா போல இருக்கே தவிர நம்ம ஒன்று ஆரம்பிச்சா இன்னொன்று ஆறு. இது சுகத்தை கொடுக்கும்னு ஆரம்பிச்சா இது சுகத்தை கொடுக்குறா போல காமிச்சு துன்பத்தை கொடுக்கணும். என்ன இப்படி இந்த ஆசைகள் இவனை வாட்டின்றே இருக்கு. ஆனா ஒரு மகாத்மா இருக்க, அவர் எதை நினைச்சாரோ நினைச்ச மாத்திரத்தாலே காரியம் ஆயிடுறது. அது பாருங்க, நினைச்சு அதுக்காக முயற்சி பண்ணி யஜ்ஞானமயம் தபஹா, யஸ்ய யாருடைய தபஹா தபஸ் ஞானமயம், அறிந்தா மட்டும் போறோம் அவருக்கு. ஓஹோ உலகங்கள் இப்படிதான் தேவலையே அப்படின்னு நினைச்சா உலகங்கள் அப்படி மாறி போயிடுச்சு. அனுமார் லங்காபுரம் போனார், அங்கே எல்லாமே சீதாதேவியை பார்த்தா அந்த அம்மாவுக்கு தைரியத்தை சொன்னார், எல்லாமே ஆயிடும். ஆனால் அவருக்கு மட்டும் உள்ளூர ஒரு ஆசை இருந்தது. ஏன்னா இந்த அரக்கர்கள்லாம் அம்மாவை ரொம்ப ஹிம்சப்படுத்திட்டு இருக்கார். தெய்வமாக இருக்கக்கூடியது அம்மாவை ஹிம்ச பண்ணினா அவரால் தாங்க முடியலை. ஸோ என்ன பண்ணார், சீதாதேவியை பர்மிஷன் கேட்டார். ஒன்றும் இல்லை, உங்களை இவ்வளோ ஹிம்சப்பட்டு இருக்காரு 10 மாசமா, நான் இதை கவனிக்கலை, இப்போ தான் பார்த்துருக்கேன். ஒன்றும் இல்லை, அதுக்கு ஒரு சின்ன ஒரு பனிஷ்மெண்ட்டு, நான் குத்து குத்திட்டு போகிறேன் போகிற. சீதாதேவி சொன்னா இதெல்லாம் பண்ணாதப்பா, அவள் வேணும்னு நான் பண்ணினேன், அவளை பண்ணுறதுக்காகத்தானே ராவணன் அப்பாயின் பண்ணியிருக்கான், அவள் காரியத்தை அவள் பண்ணிட்டு இருக்க, நீ அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ மட்டும் ஒன்று ஒன்று மட்டும் பண்ணு, நான் வந்து இங்கே இங்கே இருக்கேன்னு ராமனோட சொல்லு, அவ்வளோதான். மீதி எல்லாம் ராமன் பார்த்துட்டார். வாசா தர்மம் அவாப்னுஹி அப்படிங்கிற அனுமார் பார்த்தாராம், அம்பாள் பர்மிஷன் கொடுக்கல, எல்லாத்துக்கும் பர்மிஷன் வாங்கிட்டே இருக்கணுமா என்ன அப்படின்னு நினைச்சார். வெளியில வந்து என்ன பண்ணினார், வெளியில வந்தோமே அங்க இருக்கக்கூடியதான் ஒரு பிராகார பெரிய பங்களா மாதிரி இருந்தது, அதுக்கு மேல ஏறினார். அங்க இருக்கிற மனுஷன்லாம் அடிச்ச கொண்டு விட்டார். சில பேர் ஓடி போய் ராஜா கிட்ட சொன்னார், நம்ம இந்த பங்களா இப்படி வச்சத்தானே தப்பு, அதன்படியும் நினைச்சா மேலே இருக்கக்கூடியதான கோபுரத்தை எல்லாம் உடச்சார். அப்புறம் வரிசையா சைன்யங்கள்லாம் வர ஆரம்பித்தது. எல்லாரையும் இவருக்கென்ன வேற ஒன்றும் ஆயுதங்கள் ஒன்றும் இல்லை, நிராயுத பண்ணி சண்டை போடணும்னு போனார். சீதாதேவி தேடுறதுக்காக தானே தேடினார், அங்கே இருக்கிற தாப்பா கட்டை எடுத்துருந்தார், அதனாலேயே எல்லாரும் நடிச்சு விட்டார். அதில் அக்ஷய குமார்னு ராவண்டிய பையன், அவன் ஆகாசத்தில் எம்பி இவர் அடிக்கிறது பார்த்தாங்க, ரெண்டு காலையும் எடுத்தார் பிடிச்சுட்டார். என்ன பண்றதுன்னு பம்பாய்க்காரன் துணி துவைக்கப்பார் பாருங்க, அது போல பூமியில துவைச்சார். நாலு தினம் துணி துவைக்கிற போல துவைச்சார், கை இல்ல கால இல்ல தத்தே ந பாபு ந ஜாதோ ந ஊரு வால்மீகி சொல்லு பாருங்க. அடித்ததுல தனித்தனியா அங்கங்கள்லாம் தனித்தனியா போயிட்டுதான், இப்படி எல்லாத்தையும் பண்ணிவிட்டார். கடைசியில பிரம்மாஸ்திரம் போட்டதுமே இந்திரஜித்து போனார் ராவணனை பார்க்கிறார். ராவணன் என்ன பண்ணார் தெரியுமா, நான் இவரை கொல்லணும்னு முதல்ல சொல்லிவிட்டார், ஆர்டர் கொடுத்து விட்டார். விபீஷணன் பார்த்தார், நது தூதவத்யாபிகர்ஹிதா, என்ன இருந்தாலும் சரி தூதனை கொல்லப்படாது. என்ன இன்னொருத்தர் சொன்னதானே ஒரு வார்த்தையை நம்ம சொல்ற நமக்கு சொல்றதுக்காகத்தானே வந்திருக்கார், அவர் ஒன்றும் தப்பு பண்ணலையே. ஆகையால் தூதையை கொல்றதுங்கிறது ராஜசாஸ்திரத்துக்கு ராஜதர்ம விரோதோஹி, இதை பண்ணப்படாதப்பா அப்படின்னு அண்ணாவுக்கு சொன்னான். சரி போனா போடணும், ஆனா இவன் ரொம்ப அபகாரம் பண்ணியிருக்கான் நமக்கு, ஆகையால் என்ன பண்ணுவார், அவருக்கு ரொம்ப பிடிச்சதான இந்த குரங்கு இனத்துக்கு ரொம்ப பிடிச்சது என்ன, வால். அந்த வாலை ஆக்கிண்டே இருக்கும், தலைக்கு மேல வாலை கொண்டு வரும், அதனுடைய சுபாவம் அது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அங்கத்துல ரொம்ப இஷ்டம். நீங்க வெளியில போகும் பொழுது கண்ணாடிக்கு முன்னால் நின்றுண்டு அந்த தலைய வாரின்றிருக்கு பாத்தீங்கன்னா, இந்த தலை சீவரத்துல மனுஷியாளுக்கு இஷ்டம். அதான் நல்லா தான் இருக்க, நல்லா இருந்தாலும் ஒரு தடவை அப்படி சீவிட்டு தான் வருவான். விவகாரம் என்னன்னா இந்த ஹேர் டூ, அதுல ஒரு ரொம்ப இஷ்டம். அதே மாதிரி குரங்குகளுக்கெல்லாம் எது இஷ்டம் தெரியுமா, வாழை கட்டா இஷ்டம். கபீனாம் பவதி லாங்கோல விஷ்டம் பவதி சோபனம், ரொம்ப இஷ்டமா இருக்கும். ஆகையால் அந்த வாழுக்கு பழைய துணிகள்லாம் கட்டி அதை எரிச்சு விடுங்கோ, அப்ப வாழை எரிஞ்சு போனவரு அந்த குரங்கள்லாம் மற்ற குரங்கள்லாம் இதை பார்த்து வால் இல்லாத குரங்கு வால் இல்லாத குரங்கு கிட்ட பண்ண ஜன்மா முழுக்க துன்பத்தை அனுபவிக்கிட்ட நல்ல எண்ணம் பாருங்க அப்படின்னார். சரின்னாச்சு. ஆனா இந்த அனுமாருடைய பவர் அவருக்கு தெரியல. என்ன இந்த அனுமார் யார, வாயு புத்திரன். இந்த வாயுக்கு இன்னொரு புத்திரன் இருக்கார் அக்னின்னு, வாயோர் அக்னி அப்படின்னு. அண்ணாவா இருக்கிறவ தம்பியை எரிப்பாரோ, அது என்னன்னா துடிய மட்டும் இருக்கிறது, வாழாருந்து சீத்தமா இருக்கா. இது அம்பாளுக்கு தெரிஞ்சது சீதாதேவிக்கு. அப்ப சீதாதேவி பிரார்த்தனை பண்றா, அவருடைய வாழ்ல இருக்கக்கூடியதான் நெருப்பு அவருடைய வாழை எரிக்கப்படாது அப்படின்னு. அப்புறம் பார்த்தா அப்படி வந்து அவள் தப்பிச்சுட்டு வெளியில வந்து தான் யுத்தம் பண்ண இடத்துக்கு வந்த வந்ததுமே அவருக்கு ஒரு ஐடியா வந்ததுதான். அதாடா இந்நேரம் என் வாழை பிடிச்சுன்னு இந்த நெருப்பு இருக்க, அச்சதன் தர்ப்பணம் நியாயம். நம்ம வாழை பிடிச்சுன்னு ஒண்ணு இருக்கே, அதுக்கு ஏதாவது கொஞ்சம் தீனி கொடுக்க வேண்டாமா? அவருடைய ஐடியாவே வாழ் அப்படின்னு என்ன தீனி கொடுக்கறதுன்னு நினைச்சார். ஒண்ணும் இல்ல, ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு வீட்டுக்குள்ளேயும் போனார், வாழை கொஞ்சம் விட்டு எடுக்கார், அவ்வளவு ஒண்ணும் இல்லை. எல்லாருடைய வீட்லயும் வரிசையா விட்டாராம், ஒரே ஒருத்தர் வீட்டுல மட்டும் விட்டு, யார? விவேகனுடைய வீட்டுல. இது எல்லாருடைய வீட்லயும் விட்டு விட்டு எடுக்கணும்னு வர்றாரு. எல்லாம் பத்தண்டி இருக்கிறது, ஐயோ இங்க வீடு பத்தண்டி இருக்கிறது, வெளியில வரும். அப்படி யாரும் ஒருத்தர் வேடிக்கை பார்த்தான், அப்புறம் பார்த்தாரு உங்க வீடு பத்தண்டி இருக்கிறதுக்குறான். எல்லா வீடும் தரமட்டமா ஆயிடுச்சு சார். என்ன ஜலம் எங்க இருந்து கொண்டு வருது? கொண்டு வரதுக்குள்ள எரிஞ்சு போயிட்டு இருக்க. லங்கை முழுக்க சர்வாலங்கா தக்தை கிருதா புரி, லங்கா முழுக்க தக்தம் ஆயிடுச்சு. ரொம்ப கவலைப்பட்டேன். எல்லாரும் ஜனங்கள் ராவணன்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ற, விபீஷண்டிய வீடு ஒண்ணுதான் எரியல, அதை போய் மிஸ்டேக் விட்டுட்டாரோன்னு நினைச்சார் அவர். அதான் வேற ஒண்ணும் இல்லை. என்ன பண்ணினேன்னு அடுத்த கணம் மந்தோதரிய கூப்பிட்டார். என்ன வேணும்? உங்க அப்பாவை நினைச்சுக்கோன்னு. மயன்னு பேர் மந்தோதரனுடைய அப்பாவுக்கு. அவர் தான் விஸ்வகர்மா, தேவதைகளுக்கெல்லாம் ஆர்கிடெக்ட். அவர் இப்ப இருக்கிற ஆர்கிடெக்ட் பொம்மை மட்டும்தான் போடுவார், இதெல்லாம் போடுவார், கட்டுறதெல்லாம் வேற கான்ட்ராக்டர். அப்பெல்லாம் அவர் ஒன்றும் கிடையாது. என்ன பண்ணியாச்சுன்னு, என்ன வேணும்னு, இது போல எல்லாம் எரிஞ்சு போயிடுது அப்படின்னு. மாப்பிள்ளையாச்ச எரிஞ்சு போயிடுது, நீங்க ஏன் கவலைப்படுறாரு? நான் பண்ணி கொடுக்குறேன் சார். எப்படி பண்ணணும்னா, பிரிக் பை பிரிக், அதே மாதிரியே முன்னால எப்படி இருந்ததோ அதே மாதிரியே கட்டணும்னார். சரி, கட்டித்தாரு. என்ன இவெல்லாம் கண்ணை மூடிங்கன்னார். ரெண்டு நிமிஷம் கண்ணை மூடிண்டா, அவ்வளவுதான். என்ன திருப்பி கண்ணை திறந்து பார்த்தா, அவ வீடு முன்னால எப்படி இருக்கோ அப்படி, தங்க கோபுரங்கள், டைமண்ட்ஸ் எல்லாம் செட் பண்ணி, ஜன்னல்கள் இப்படி அழகா புதுசா புத்தம் புதுசா தயார் பண்ணி கொடுத்தார். விபீஷண்டிய வீட்டு மட்டும் பெயிண்ட் அடிக்காத வீட்டு மாதிரி இருக்கு. நான் அவ்வளவு பழசு தானே இருக்க விவகாரம் முழுக்க அப்படி அழகா பண்ணாராம். அது மாதிரி அவ்வளவு திறமை சக்தி இருந்தது. அந்த மயனுக்கு அவ்வளவு சக்தியை கொடுத்தவரும் எங்க பரமாத்மா. ஆகையால் அவர் எப்படிப்பட்டவர் சார்? சாஸ்வதமான அழிவில்லாதான ஆசைகளை உடையவர். ஆசைன்னு சங்கல்பம், அது அழியாத சங்கல்பம். நினைத்த மாத்திரத்தினால் எல்லா காரியமும் ஆகக்கூடியதான சங்கல்பம். ஆகையால் அவருக்கு என்ன பேரு? அமிர்தாசகா. இதுக்கு முன்னால என்ன சொன்னேன்? மூணு அர்த்தம் சொல்லியிருக்கேன். அமிர்தாசகா, சுவாத்மா அமிர்தத்தை குடிப்பவர்னு ஒண்ணு, அமிர்தத்தை பருகினவர், சூரிய ரூபமாக இருந்து கொண்ட அமிர்தத்தை பருகினவர் அர்த்தம். இப்ப அமிர்த அச சாப்பிட்டவர் அப்படின்னு முதல் ரெண்டு அர்த்தம். இங்க அமிர்தா ஆசா, ஆசைகள்னா ஆசைகள், இச்சைகள், அப்படி அழிவற்றதான இச்சைகளை உடையவர். எதை நினைத்தாலும் ஆகக்கூடியதான நிலையை உடையவர். ஆகையால் இவருக்கு என்ன பேரு? அமிர்தாச. அப்படிப்பட்டதான அந்த பரம்பொருளை தியானம் பண்ணினோமையான நம்மளுடைய இச்சைகளும் நிறைவேறும் அப்படிங்கிறதுனால அமிர்தாசகான். அதுக்கப்புறம் அமிர்த வபு, பகவானுக்கு என்ன ஸ்வரூபம்? அமிர்த வபு. இந்த மனுஷியாளுக்கெல்லாம் பிறவின்னு ஒண்ணு, மரணம்னு ஒண்ணு. இந்த மரணத்தை கண்டாதான் ரொம்ப பேருக்கு பயம். அது பயம்னா என்ன? என்ன ஆகுமோன்னு தெரியாது, வேற ஒண்ணும் இல்லை. மீதியெல்லாம் நமக்கு பயம் வரும்பொழுது முன்னால அனுபவிச்சிருக்கோம். என்ன அனுபவிச்சிருக்கோம்? கீழே விழுந்தா அடிபடும், அடிபட்டா வலிக்கும், வலிச்சா நமக்கு கஷ்டம், அதனால பத்திரமா நடக்கணும். தேடோ பாப்பா வந்தா அது வந்து ஓடி போறான். ஏன்? அது கொத்திச்சுன்னா நமக்கு ரொம்ப சிரமம், விஷம் ஏறும், வலிக்கும், அதனால பண்ணுவோம். டாக்டர்கிட்ட போனா இன்ஜெக்ஷன் போடுவார், வலிக்கும். இப்படி நிறைய பதார்த்தங்கள்ல வாழ்க்கையில ஒரு தரம் அனுபவிச்சிருக்கார், மறுபடியும் அதை கண்டா பயப்படுறான். எப்பவுமே நமக்கு தெரியாத விஷயத்துல பயம் இருக்காது, தெரிஞ்ச விஷயம். முன்னால ஒரு தரம் அனுபவிச்ச விஷயத்துல தான் பயம் இருக்குமே தவிர, அனுபவிக்காத விஷயத்துல பயம் இருக்கிறதுக்கு நியாயம் இல்லை. ஆனா மரணம் ஒரு விஷயத்துல தான், அனுபவிக்காத விஷயத்துல பயம். ஏன்னா இது வரைக்கும் அனுபவிக்கலையே, அவனுக்கு அனுபவிச்சுட்டு தான் இப்ப இருக்கான். சோ மரண பயம் ஒண்ணுதான் எப்படின்னார், அனனுபூதமான ஒரு பய ஜனக்கம். ஏன் சார் அப்படின்னார், நமக்கு தெரிஞ்சவாளே ஒருத்தர் இருக்க மாட்டாரு சார். அப்புறம் இந்த ஊர் மட்டும் போயிடுறோம், போன பிறகு அந்த சமயத்துல என்ன ஆறுதுன்னு தெரியல. ஏன்னா எங்க மரணம் நினைச்சாலும் அங்க இருக்கிறதெல்லாம் அழறா, அவன் அழறால எதுக்கு அழறா தெரியல. இன்னும் அப்ப ஏதோ ஒண்ணு ஆறுது, அது என்னது யாருக்கும் தெரிய மாட்டேங்கிற அழறு ஒண்ணு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நமக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாளா மரணத்து, யார் சார் கூட வருவோம் அந்த லோகத்துக்கு போனா அந்த லோகத்துல ஜனங்கள் நம்மளை ட்ரீட் பண்ணுவாளா நன்னா, இல்ல நீ போய புதுசா வந்திருக்க தள்ளி விட்டுருவாளா? சரி, கருட புராணம் எடுத்து வாசன், அதுல என்னன்னு எண்ணெய் கொப்பரையில போட்டு வடையை சுடுறாப்பா நம்மளை சுடுவோம். ஏன் சார் ஏன் அந்த புத்தகம் வாசிச்சுங்கிற எல்லாம் வாசிக்கிறோம், அதுவும் வந்துருச்சு ஒழுக்க. இதெல்லாம் என்ன ஆகுமோ என்னமோ, அட் தி டைம் ஆஃப் டெத், ஆப்டர் டெத் எத்தனையோ நடக்கிறது சார். இந்த பயம்ங்கிற ஒரு பதார்த்தம், மரண பயம் இருக்கு பார்த்தாலும் மனுஷனுக்கு ரொம்ப கவலை. நியாயமா உபனிஷத்து மரணம்னு என்ன சொல்றது, இந்த பூத உடல்ல இருந்து லிங்க சரீரம் வெளியில வெளியேறுவதற்கு தான் மரணம்னு பேர். பூத உடலுக்குள்ள லிங்க சரீரம் வர்றது ஜன்மான்னு பேர். சோ ஜாயமான சரீரம் அபிதம் பத்தியமான அம்மா வயசுல ஒரு சரீரம் அப்போ தயாராகிட்டே இருக்கு, அதுக்குள்ள உள்ள போடுறா அதான் ஜென்மான்னு. ஜென்மான்னு அம்மா சரீரத்திலிருந்து வெளியில வர்றதில்லை, அம்மா சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான கர்ப்பத்துக்குள்ள இவன் போடுறான் பார்த்தீங்களா, அதான் ஜென்மம். அதற்கு பிறகு என்னன்னு மரணம்னா என்னன்னு, இந்த பூத உடல்ல இருந்து மனசு வெளியேறுவதற்கு பதிலா இதான் மரணம்னு. இந்த மரணம்ங்கிறது எப்ப மனுஷனுக்கு வருதோ அது அவனுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன் தெரியுமா, நான் மரண சந்தர்ப்பத்துல கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் எனக்கூடியதான புலன்கள்ல மனசுல ஒடுங்க, மனசு பிராணனோட ஒன்னா சேர, பிராணன் இந்த சரீரத்தை விட்டு வெளியேற, வெளியேறும் பொழுது இந்த புலன்கள் அந்தந்த இடங்கள்லாம் குடிச்சு இழுக்க, ஒரே சமயத்துல எல்லா உடம்பும் பந்தடி எரியும். அப்ப எப்படி இருக்கும் பார்த்தேன, அது ஒரு செகண்ட் தான் இருக்குங்கிற இருக்கட்டும், ஆனா அந்த ஒரு செகண்ட் மரண பயத்துக்கு தான் வேதனைக்கு தான் எல்லாரும் பயப்படுற. ஞானிக்கு இது கிடையாது, ஏன்னா அத்தையவ சமமணி அந்த எல்லாம் சரீரத்துக்குள்ளேயே இதயத்துக்குள்ளேயே ஒடுங்கி போறது. ஞானிக்கு மரணம் கிடையாது, மற்றவர்களுக்கெல்லாம் இந்த சரீரத்து போகும் பொழுது ஒரு கவலை இருக்கு. அந்த மரணம் இருக்க பத்தல அது இல்லாதவர் யாருன்னார் எங்க பரமாத்மா தான். மரணம் மிருதம் மரணம் தத்ரஹிதம் வபுஹு அஸ்யா, அது இல்லாதான உடலை உடையவர் அது சித்ஸ்வரூபம் திச்சத்து சேதனாகம்யா அப்படின்னு சர்வதா சிதேக ரசரூபிடி சைத்தன்யத்தை தவிர அவர் ஒன்றும் கிடையாது. சரீரம் இருந்தால் தானே சரீரத்தை விட்டு வெளியேறும் பொழுது மரணம் வரும். அவருக்கு எது சரீரத்தை விட்டு பிராணம் வெளியேறதில்லை, ஏன்னா இந்த சரீரமானது அவரா போட்டுண்டதான ஒரு தொகை. அது விவகாரம் என்ன, அதுல இருந்து பிராணம் போகல அவருக்கு மரணம் இல்லை, அதனால மரணம் இல்லாதான ஒரு சரீரத்தை சைத்தன்ய வடிவத்தை உடையவர். மிருதம் மரணம் தத்ரஹிதம் வபுஹோ அஸ்யாயிதி அமிர்த வபுஹு. சார் வாழ்ந்துட்டு இருக்கா சார், ஆனா பாருங்க எதை கேட்டாலும் தெரியல, அப்படி ஒரு அஜ்ஞானம். பேப்பர் எடுத்து படிச்சா நமக்கு தெரிஞ்சது எவ்வளவு தெரியாத எவ்வளவுன்னு கேட்டேன்னா இங்கிலீஷ் ஒண்ணுதான் தெரியாது. ஒவ்வொன்றும் சயின்ஸ்ல போடுறான், பாட்டனியில போடுறான், ஜுவாலஜியில போடுறான், ஏதோ ஆர்டிக்கல் போடுறான், எல்லாம் மேலோட பாக்குறமே தவிர அதை எழுதுறதுக்கு அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதினா எத்தனை இன்ஃபர்மேஷன் இருக்கு ஏதாவது புரியறதோ. ஆனா பொழுதுபோக்குக்காக இந்த பேப்பர் படிக்கிறான், ஒவ்வொரு நாள் நடக்கிறான், 40 பக்கம் கொடுத்துருக்கானே இதை படிக்கிறதுக்கு ஒரு நாள் முழுக்க ஆயிடுமென்று எல்லாம் அப்படியே தள்ளிட்டு போயிட்டே இருக்கான், வெறும் ஹெட்லைன்ஸ் தான். ஆனா அதை வச்சு பேசுறது மட்டும் மணிக்கணக்கா பேசுறான்னு வச்சுக்கோங்களேன், நிஜமாக அங்க இருக்கிற ஆர்டிக்கல் எல்லாம் படிச்ச அறிவு வளரும் விஷயங்கள்லாம் நம்ம படிச்சு நமக்கு எது பிடிக்குமோ. குழந்த கிரிக்கெட் காலம் தான் படிக்கிறோம், மாமி சினிமா தான் பாக்குறாரு, இவர் அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறாரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பக்கம், ஆனா யாரும் எதையும் படிக்கல. அப்படிதான் நல்லா யோசனை படிப்பாரு, இவ்வளவும் நடக்கிறது. ஆனா இதுல அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் அறிவு இருக்கே தவிர முழு அறிவு யாருக்கா இருக்கும். ஆனா எல்லாவற்றையும் அறிந்தவர் யார் எங்க பரமாத்மா. அதனால அவருக்கு சர்வஜ்ஞா. சர்வம் ஜானாதி இது சர்வஜ்ஞா, எல்லாவற்றையும் அறிந்தவர், கொஞ்சம் நெஞ்சம் இல்ல சர்வமும் அறிந்தவர். எல்லாத்தையும் அறிந்தவர் வேற, எல்லாத்தையும் டீடைல்டா அறிந்தவர் வேற. உங்க ஆத்துல எத்தனை ஜன்னல் இருக்குன்னு கேட்டா உங்களுக்கு தெரியாது, எண்ணி சொல்றேன் சார். ஒவ்வொரு ஜன்னல்லையும் எத்தனை கம்பி இருக்குன்னு, இதான் எனக்கு வேலையா, கம்பி என்றதா எனக்கு வேலைன்றது. உங்க ஆத்துல தானே இருக்கேன், எத்தனை நாள், 20 வருஷமா இருக்கேன், வாஸ்து பாக்குறேன்னு சொல்லுங்க சார். உங்க அதுல எத்தனை வாசப்பாடு இருக்கு எனக்கு சார் எண்ணிட்டு வரீங்க. போய் பாருனா ஒரு ஒரே ஒரு வாசப்பாடு தான் இருக்குன்னா, என்ன மீதி இருந்தாலும் வெறும் பிளாட்ல ஒண்ணும் கிடையாது, வாசக்கால் மெயின் டோர்ல தான் இருக்கும், மீதி இருந்தாலும் வெறும் வச்சுட்டு இருக்கான். விவகாரம் அவர் சொல்றாரு இருக்கக்கூடாது, வாசக்கால் அணிவனா இருக்கக்கூடாது, 2, 4, 8 இருக்கணும். என்ன பண்றது, எங்கேயாவது வாசக்க இவனே காசு இல்லைங்கிற வாசம் போயிருக்கான். அவன் என்ன பண்றான், ஒரு 50,000 செலவு வச்சான், அது மட்டும் சரியா போக போறதா என்ன சொல்லிட்டு இருக்கா ஜனங்கள். ஆனா ஜனங்கள் என்ன, இப்படி நிறைய விஷயங்கள் மனுஷர்களுக்கு தெரியலை. ஆனா எல்லாமும் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக பர்ஃபெக்டா தெரிஞ்சவர் பரமாத்மா ஒருவர் தான், வேற எதையும் தெரிஞ்சுக்க வேண்டாம். நம்ம சரீரத்தை நம்ம தெரிஞ்சுக்கல, சொல்றார் வாசஸ்பதி மித்ரர், இந்த சரீரத்துக்குள்ள எத்தனை நாடி இருக்கு உனக்கு தெரியுமா, எத்தனை உருப்படிகள் என்ன இருக்கு, தியானம் பண்ணி அதுக்கு வேண்டிய விவகாரங்கள்லாம் தயார் பண்ணி கொடுத்திருக்கார். பாத்தியா, உமக்குள்ள சுஷும்னான்னு ஒரு நாடி இருக்கு, அது எப்படி ஹிருதயத்துக்குள்ள இருக்கு, அந்த தாலுக்கே அப்படின்னு ரெண்டு நாக்குக்கு நடுவுல, நாக்குக்கு மேல உள் நாக்குன்னு ஒண்ணு இருக்கு, அங்க வந்து அப்படியே தொங்கிட்டு இருக்கு, அதன் வழியாக சுஷும்னா நாடி போறதான் போய் அந்த தாலுக்கு ரெண்டு தாடைக்குள்ள நடுவுல போறதான். அங்க போய் தலை இருக்க அந்த பிரம்மரந்திரம் அந்த பிச்சுந்து வெளியில வரதான். இப்படி ஒரு சுஷும்னா நாடி இருக்குன்னு சொல்றது நமக்கு பார்த்தா தெரியறதோ, ஒண்ணும் தெரியலையே, இதெல்லாம் வேதம் சொல்லணும் நமக்கு. அப்படி எல்லாவற்றையும் மனுஷியனுடைய சரீரமே இவனால கவனிக்க முடியல, இப்படி உலகத்தை என்னடா பார்க்க போறேங்கிற. அது போல உலகத்துல எத்தனை விஷயங்கள், எத்தனை பிராணிகள், எத்தனை பிராணி இருந்து இப்ப இல்லாமல் போயிடுது, எத்தனை பிராணிகள் வரப்போறதுன்னு ஒண்ணுமே தெரியாது மனுஷியாளுக்கு. அப்படி பகவான் எல்லாவற்றையும் காப்பாத்தி கொண்டிருக்கார், எல்லாமும் அறிந்தவர், ஆகியால் அவருக்கு சர்வஜ்ஞன். சர்வம் ஜானாதி இது சர்வஜ்ஞா, எஸ் சர்வஜ்ஞ சர்வம் இது இது ஸ்ருதே. பிறகு சர்வதோமுகா, சர்வதோமுகம்னு ஒரு யாகத்துக்கு பேரு, அந்த சர்வதோமுக யாக வடிவமாக பகவான் இருக்கார், ஆகியால் அவருக்கு சர்வதோமுகம்னு பேரு. அதோட மட்டுமல்ல, பகவான் விஸ்வரூபத்துல அர்ஜுனனுக்கு விஸ்வரூபத்தை காமிச்சார். அந்த விஸ்வரூபத்துல அவருக்கு என்னென்ன, எங்க பார்த்தாலும் அவருடைய முகங்கள், எந்த பக்கத்தை பார்த்தாலும் முகங்கள், கண்ணை திறந்தாலும் கண்ணை மூடினாலும் அவருடைய முகங்கள், அத்தனை முகங்கள்னா நீங்க பார்த்தேன்னா என்னடா, ஒண்ணு சௌமியமா இருக்கு, ஒண்ணு குரூரமா இருக்கு, ஒண்ணுக்கு பயத்தை உண்டு பண்றது, ஒண்ணு வியப்பை உண்டு பண்றது, ஒருத்தன் ஆச்சரியமா இருக்கு, ஒருத்தர் ஒண்ணு கோபமா இருக்கு, ஒண்ணு குரோதமா இருக்கு, அவருடைய முகங்களை பார்த்து இன்னது என்று அவர் இப்படிப்பட்டவர் என்று நினைக்கவே முடியல, கருத முடியாத நிலைக்கு வந்து விட்டான் அர்ஜுனன். அதனால் அவர் சஹஸ்ரசேர சபுருஷ சஹஸ்ரஹாட்சசஹஸ்ரபா பூமிம் விஸ்வதோ உருத்வா அத்தியதிஷ்டாங்குலம் அப்படின்னு எவ்வளவு ஹைட்டுன்னு பாக்குற. இந்த டாக்டர் எல்லாம் முதல் முதல்ல ஹைட்டு வெயிட்டு பாப்பா பார்த்தல, நீங்க சௌக்கியமா இருக்கு எல்லாரும் பாக்குறது. அது மாதிரி பார்த்தா அத்தியதிஷ்ட தசாங்குலம், ஆகாசத்தை கிழிச்சுட்டு மேல ஒரு 10 அங்குலம் இருக்காராம். என்ன சார் இப்படி இருக்கார், விவகாரம் முழுக்க சர்வதோமுக, எல்லா பக்கத்துலயும் அவருடைய முகம் இருக்கு, எல்லா இடத்துலயும் அவருடைய முகம் இருக்கு அப்படின்னு எல்லாவற்றையும் பார்த்துட்டு இருக்கார், எல்லோரையும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். பாரத யுத்தத்துல பகவான் புன்சிரிப்போடையே இருக்காராம், யுத்தத்திலேயே அல்லது புன்சிரிப்போட இருப்பாரா, புன்சிரிப்போட இருக்காராம். ஏன்னா அந்த பக்கத்துல இருக்கிற கௌரவ சைன்யமும் பாண்டவ சைன்யமும் யாரும் பிராணன் விடும் பொழுது பகவானை பார்க்கணும், பகவான பார்த்ததும் புன்சிறு போல இருக்கக்கூடியதான் ஒரு அனுகிரக மூர்த்தியை பார்த்தது. எதை நினைச்சு பிராணம் விடுவானோ அந்த சுரூபம். அதனால வைகுண்ட லோகம் முழுக்க 18 வீடு முக்க போயிட்டான் விவகாரம் முழுக்க. அத்தனை பேருக்கும் ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்க. யார பார்த்தாலும் என்ன பாக்குற மாதிரி இருக்கான் பகவானுக்கு. பகவான் ஒவ்வொருவரும் நினைக்கிறா பகவான் என்னென்ன பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறான். அப்படி எல்லா இடத்தையும் பார்த்ததான சர்வதோமுகம். அயல் சர்வதோட்சிரோமுகம் இது பகவத் பஜனா சர்வதோமுகா அப்படின்னு பகவானுடைய நாமக்கள்ல குமுத குந்தர குந்த பர்ஜன்ய பாவனோ அனில அமிர்தாசோ மிருதபபு சர்வஜ்ஞ சர்வதோமுகா அப்படின்னு 100வது ஸ்லோகம் ஆச்சு. அதுக்கு மேல சுலபா சுவிரதா சித்தா சத்ருஜி சத்ருதாபனா நெக்ரோதோ உதும்பரோ அஸ்வத்தா சாணூராந்திர நிஷூதனா அப்படின்னு அடுத்த நாம